SBS தமிழ்.
உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
வணக்கம்.
வணக்கம் செல்வி.
முதலில் இயக்குனர் உங்களிடமிருந்து ஆரம்பிப்போம். ஒரு குயிலும் இரண்டு கோட்டான்களும், ஓகே டு கே, இந்த திரைப்படம் உங்களுடைய இரண்டாவது திரைப்படம் இல்லையா?
சரி.
இதற்கு முன்னர் நீங்கள் எடுத்த திரைப்படத்திற்கும் இந்த திரைப்படத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த திரைப்படத்தின் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
நிச்சயமாக நல்ல அனுபவமாக இருந்தது. படத்தின் தரத்திலே நிறைய வித்தியாசம் இருக்குது, முன்னேற்றம் இருக்குது. ப்ரீமியர் ஷோ பார்த்த ஆக்களும் நிறைய சொன்னாங்க.
இந்த திரைப்படம் எடுப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு காலம் பிடித்தது என்று சொல்லுங்கள்.
கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே எடுத்தது.
ஏன் இவ்வளவு நாட்கள் எடுத்தது?
ஐயோ, அதுக்கு அந்த கேள்வி மறுபடியும் சொல்கிறதா இருந்தால் பெரிய கதைலாம் சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த நாட்டில், நாம் புலம்பெய் இந்த நாட்டில் இண்டஸ்ட்ரி வேண்டு ஒன்று இல்லை. இதுக்கு அப்படியான ஒரு சூழ்நிலையில் டகண்ட உதவியை நம்பி இப்படி செய்யக்குள்ள வேலைக்கு போய் கொண்டு அப்படி நினைக்கல. ரொம்ப நாள் எடுக்கிறது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் 2 வருஷம்ன்றது கொஞ்சம் கூடத்தான்ன்றது எனக்கும் தெரியுது.
நீங்கள் தான் இந்த திரைப்படத்தை தயாரித்தும் இயக்கியும் இருக்கிறீர்கள் அப்படியா? சந்திரா ப்ரொடக்ஷன்.
சந்திரா ப்ரொடக்ஷன் தான் தயாரிச்சிருக்குது.
ஒரு குயிலும் இரண்டு கோட்டான்களும் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லுங்கள். முதலில் இந்த திரைப்படத்திற்கான இந்த தலைப்பு, இந்த பெயர், அதற்கு காரணம் இருக்கிறதா?
அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சினப்சிஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதை நான் சொல்லி வரணும். அதில் சொல்கிறதால ஒன்றும் தப்பே இல்லை. சரியா, வீட்டுக்கு வழியில் ஒரு கார் நிற்குது. அந்த காரில் ஒரு பொண்ணும் 2 பையன்களும் வந்து ஏறுறாங்க. ஏறி கார் போகுது. கார் போகும்போது ஒரு பாட்டு. அந்த பாட்டு முடிகிறப்ப காரை ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் அந்த 3 பேரில் ஒருத்தன் கோமா ஸ்டேஜுக்கு போயாச்சு. மற்ற பையனும் இந்த பொண்ணும் 2 பேரும் அம்னீசியா. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்னென்னா, இவங்களுக்கெல்லாம் இப்போ வந்த காயங்கள் எல்லாம் மாறி இவங்க வீட்டை போகலாம். ஆனால் அவங்களுக்கு அம்னீசியான்றபடியாக அவங்களுக்கு தாங்கள் யாருன்றது என்னென்று தெரியாது. இவங்களுக்கு எங்கே அனுப்புறதுன்ற ஒரு பெரிய பிரச்சனை வருது. இவங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான்
படத்தின்
ஆரம்பத்தில் வருகின்ற ஒரு பெண்ணும் 2 ஆண்கள், அதுதான் ஒரு குயிலும் 2 கோட்டான்கள். இந்த திரைப்படத்தில் ஒரு கோட்டானாக நடித்திருப்பவர் தினேஷ். நீங்கள் 2 வேடங்கள் செய்திருக்கிறீர்கள் இந்த திரைப்படத்தில். உங்களுடைய அனுபவம் சொல்லுங்கள். இந்த திரைப்படத்தில் உங்களுடைய அந்த 2 வேடங்களும் நீங்கள் எப்படி நடத்தீர்கள்? அதில் உங்களுக்கு சவாலாக இருந்த விடயங்கள் என்ன?
இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் 2 வருஷத்தில் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு கேரக்டர் பர்சன் வந்து கொஞ்சம் ட்ராஃபா வேகமாக பேசக்கூடிய ஒருத்தர், அடுத்த பேர் வந்து கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர், கொஞ்சம் அச்சாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஊரில், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்.
அதனால தான் உடனே கண்ணாடி போட்டுப்பீங்க அந்த படத்தில்?
இல்லை,
அந்த கேரக்டர்
கொஞ்சம்,
அது மட்டும் இல்லை, அவரோட பேச்சும் கொஞ்சம் சாஃப்டாக போயிட்டுது.
படம் ஃபுல்லாக பார்த்தா வைக்க விளங்க மெயின் அந்த 2 டிஃப்ரெண்ட் இருக்குன்ற விஷயம் படம் பார்க்கும் முடிக்கும்போது விளங்க வைக்கும்.
உங்களுக்கு நடிப்பதற்கு கஷ்டமாக இருந்தது என்ன? காதல் காட்சிகளா, பாடல் டூயட் காட்சிகளா, அல்லது?
சத்தியமாக பாடல் காட்சி, டூயட், காதல் காட்சி எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு.
என்ன, ரொமான்ஸ் செய்வது கஷ்டமாக இருந்ததா?
டான்ஸ் ஆடுவது கஷ்டமாக இருந்துச்சு.
ஆக்களுக்கு முன்னால் செய்து பழக்கம் இல்லை போல.
இந்த ஹார்ட்டை கொடுத்தவ ஹார்ட்டில் குடியிருந்தவளையும் சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டாங்க.
அடுத்ததாக நிலைய கலையகத்திற்கு ஷன், நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இந்த திரைப்படத்தில். வணக்கம். இந்த திரைப்படத்தில் உங்களுடைய கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய நடிப்பு அனுபவம் எப்படி இருந்தது? ஒரு பார்வையாளராகவும் நீங்கள் சொல்லுங்கள், இந்த திரைப்படத்தை நீங்கள் எப்படி ரசித்தீர்கள் என்று.
உண்மையாக சொல்ல போனால் நான் பார்வையாளராக ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்கு வந்து அடையாளம் வந்து மதம், மொழி, கலை, கலாச்சாரம். இப்படி சொல்லும்போது திரைப்படம் வந்து நான் அதை ஒரு கலை வடிவமாகத்தான் பார்க்குறேன். அப்போ நாங்கள் அதை அரவணைத்து அதை வளர்த்தால்தான் நாங்கள் யார் என்பது நிலைத்திருக்கும். அதனால்தான் நான் தனத்தினுடைய இந்த முயற்சிக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு முன் வந்தேன். அவருடைய முதல் படத்திலையும் எனக்கு ஒரு பாத்திரம் தந்திருந்தார். இது அவருடைய 2வது படத்திலையும் நான் ஒரு சிறு பாத்திரமேற்று நடித்திருக்கிறேன். அனுபவம் அருமையாக இருந்தது. நான் ஒரு நடிகன் அல்ல, ஆனால் என்னால் முடிந்த அளவுக்கு என்னோட பாத்திரத்தை நான் செய்து கொடுத்திருக்கிறேன்.
இயக்குனர், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தின் பலம் என்றால் நீங்கள் எதை சொல்லுவீர்கள்? பலவீனம் என்றால் நீங்கள் எதை சொல்லுவீர்கள்?
பலவீனம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. பலம்
சொல்லுங்க.
மியூசிக் வந்து ஒரு பெரிய பலம். வர்ஷன், இந்தியாவில் சதீஷ் வர்ஷன், நிறைய பேருக்கு இங்கே தெரியும் அவர். அவர் ஒரு அருமையான இசையமைப்பாளர். அவர் பாட்டிலையும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்லையும் சரி, நல்லாவே பண்ணியிருக்கிறார்.
அதில் ஓசை கேட்க
படத்தில் இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது. எடிட்டிங் ஒரு நல்ல நல்ல எடிட் பண்ணியிருக்கிறார் ஜோன் டொமினிக். அவரும் இந்தியாவில் தான், அவர் நிறைய இந்த கோலிசோடா மாதிரி நல்ல பெரிய படங்களில் ஒர்க் பண்ண ஒருத்தர், நிறைய அனுபவம் இருக்குது. அதுவும் என்னுடைய படத்துக்கு ஒரு பெரிய பலம் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
வணக்கம் ஜான் டொமினிக் அவர்களே.
வணக்கம்.
இந்த படத்தில் நீங்கள் எடிட்டராக பணியாற்றிய அனுபவங்களை சொல்லுங்களேன்.
இது வந்து ஒரு ஆக்சிடென்டலா நடந்த ஒரு விஷயம். திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்துச்சு ஆஸ்திரேலியாவில இருந்து. நம்ம டைரக்டர் தனா சார் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் எடிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது சும்மா ஏதோ ஃபேக் கால் அப்படின்னு நினைச்சு அப்புறம் அவாய்ட் பண்ணிட்டேன். திரும்ப இல்லை, நான் வந்து நம்ம ஒர்க் பண்ண கோலிசோடா இந்த படம் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருக்கு, எடிட்டிங் ஒர்க் நல்லா இருக்கு, ஸோ நமக்கு ஒரு படம் பண்ணும் அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்ட்டு த்ரூ எல்லாமே ரஷர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல இதுல ஃபிளைட்ல தான் அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அந்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, வேற ஒரு வெரைட்டி ஆஃப் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு.
அதாவது ஆஸ்திரேலியால இருந்து எடுக்கப்பட்ட ஒரு படத்தை நீங்கள் எடிட்டிங் செய்யும் போதும் உங்களுக்கு வித்தியாசமாகவும் சவாலாகவும் இருந்த விடயங்கள் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்?
ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரி டெல்லிங்ல இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டோரி நரேட் ஆகும், திரும்ப இன்னொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லவ்வர்ஸ் மாதிரி ஒரு ஸ்டோரி போகும், திரும்ப வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் மாதிரி ஒரு ஸ்டோரி போகும், கடைசியா இது இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி போகும். அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அது. அதுக்கப்புறம் நானும் என் டைரக்டரும் உட்காந்து பேசிட்டு நம்ம சில விஷயங்கள் மாத்திக்கலாம் மீன்ஸ் ஃபுட்டேஜஸ் நிறைய இருந்துச்சு நமக்கு. ஒரு 3 hoursக்கு மேல போற மாதிரி எடிட் பண்ணாலும் ஒரு 3-2.5 hours 3 hours வர மாதிரி இருந்துச்சு. ஸோ டைரக்டர் வந்து ஸ்ட்ரிக்ட்லி எனக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் போற மாதிரி வேணும், எனக்கு வந்து 145 வேணும் அப்படின்னு கேட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த அந்த வாய்ஸ் நரேஷன் ஒரு ஐடியாலஜி கொண்டு வந்தோம் நம்ம.
அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் கூட உலகத்துல
அனுபவம் தான் உங்களை கற்பிக்க போகிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆகவே நாங்களே எடுத்து இப்போ ஒரு படம் எடுப்பதற்கு 1 வருடத்திலெல்லாம் எங்களால் எடுக்க முடியவில்லை, 2 வருடங்கள் ஆகிறது. அப்போ நாங்களே எடுத்து தான் நாங்களே படிக்க வேண்டும். அப்படி படிக்கும்போது நமக்கு ரொம்ப காலம் எடுக்கும் இல்லையா?
உண்மைதான். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நாங்கள் கவனிக்க வேணும் செல்வி. ஏனென்று சொன்னால் அங்கே இதில் பங்கு கொள்கிற ஆக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் தான் இதில் பங்கு கொள்ளுகிறார்கள். நாங்கள் அந்த பங்கு பெற்றும் அந்த ஆட்களின் எண்ணிக்கையை கூட்ட வேண்டும். அப்போ அதை கூட்டுவதாக இருந்தால் இங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இப்போ தான் வந்து பிறந்திருக்கிறது. அது தவளக்கூடி இல்லை, அது தவள துவங்கினோடனே கூட ஆக்கள் வருவாங்க. கூட ஆக்கள் வந்தோடனே எங்களுடைய அனுபவம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எக்ஸல் பண்ண துவங்க.
அவர் சொன்னது நிச்சயமாக கரெக்டுன்னு தான் எனக்கும் படுது. எப்படின்னா நான் 1வது படம் எனக்கு இருந்த சப்போர்ட்டை விட இந்த 2வது படம் எடுக்கிறப்ப கொஞ்சம் கூட சப்போர்ட் இருந்தது. ஆனால் அந்த சப்போர்ட் இன்னும் காணாதுன்றதான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் நிச்சயமாக அதில் அந்த முன்னேற்றம் இருக்குன்றது நான் மறக்கவோ மறைக்கவோ கூடாது.
சரி தினேஷ், உங்களுடைய பார்வையில், அதாவது நீங்கள் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறீர்கள், இயக்குநராகவும் இருந்திருக்கிறீர்கள், கேமராமேனாக இருந்திருக்கிறீர்கள், நடிகராக இருந்திருக்கிறீர்கள், ஆகவே உங்களுடைய பார்வையில் எப்படி புலம்பெயர்ந்த நாட்டில் இப்படியான படங்களை எடுக்கும் பொழுது நாங்கள் எவ்வாறு முன்னேறலாம் என்று நினைக்கிறீர்கள்?
இல்லை அண்ணா சொல்கிற மாதிரி சப்போர்ட், மக்களோட சப்போர்ட்டும் சரி, இப்போ படம் எடுக்க ஆர்டிஸ்ட் எங்களுக்கு தேவையான ஆர்டிஸ்ட் இங்கே கிடைக்கணும், அவங்களோட சப்போர்ட்டெல்லாம் இருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே இங்கே ஒரு நேரம்ன்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் இங்கே எல்லாருமே நடிப்பும் தொழிலாக செய்கிறதில்ல, ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட கலையை வளர்க்கணும்ன்ற ஆர்வத்தில் வந்து செய்யணும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியாக வளரணுமன்றது தான் ஆசை.
இப்போ ஆஸ்திரேலியா போன்ற நாட்டில் இப்படி ஒரு படத்தை இயக்கும் போது உங்களுக்கு பல விடயங்கள் நீங்கள் சொன்னீர்கள், அதாவது 2 வருடங்கள் அதனால் ஆனது என்று. முக்கியமாக சவாலாக இருந்தது என்று கேட்டால் எதை சொல்லுவீர்கள்? நடிகர் நடிகைகள் தெரிவா, அல்லது கேமராமேனை பிடிப்பது கஷ்டமாக இருந்ததா, லொகேஷன் பார்ப்பது கஷ்டமாக இருந்ததா?
எல்லாமே கஷ்டம், எல்லாமே கஷ்டம், செய்து பார்த்தா தான் தெரியும்.
நமது சமூகத்திலிருந்து ஹீரோயின் எப்படி உங்களால் பிடிக்கக்கூடியதாக இருந்தது?
அது சொன்னால் எனக்கு அழுகையே வரும் போல் இருக்குது. என்னங்க இப்போ ஹீரோயின் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு, அது சரியாக காரணம் தெரியல. முதல்ல ஒரு ஆரம்பத்திலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த பட இண்டஸ்ட்ரியை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஒருத்தன் ஒரு இடத்துல தப்பு பண்ணா எல்லா இடத்துலயும் எல்லாரும் தப்பு பண்றாங்க.
நாங்க இன்னும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாகவே இங்க வளரவில்லையே, அப்படி இருக்கும்போது ஏன் அவங்களுக்கு இப்பவே அந்த பயம் வர வேண்டும்?
அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சாரி தானா, அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அதாவது தமிழக படங்களை வைத்துத்தான் அவர்கள் அந்த தீர்மானங்களை எடுக்கிறார்கள். அந்த ஹேர்டில்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணித்தான் நாங்கள் வந்து இன்னும் ஆக்களை முன் வர்றதுக்கு ஊக்குவிக்க வேணும்.
இப்போ இந்த திரைப்படம் எங்கெல்லாம் வெளியிட போகிறீர்கள்?
தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் கொண்டு போகிறதுக்கு ஆயத்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் எல்லா இடமும் போகுமாண்டே எனக்கு சரியா இருந்து சொல்ல முடியல.
சரி, ஆஸ்திரேலியாவில் எப்பொழுது வெளியிட போகிறீர்கள்?
இப்போ வர்ற 25ஆம் தேதி முதலாவது ரெகுலர் ஷோ நடக்குது.
25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும், வர்ற சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பரமட்டாவில் உள்ள இவன் சினிமாவில் 3 மணிக்கும் 6 மணிக்கும் 2 நாளும் 4 ஷோக்கள் புக் பண்ணியிருக்கிறோம்.
இதற்கான நுழைவுச் சீட்டுகள் நீங்கள் இவன் சினிமாஸ் அவர்களுடைய இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாமா அல்லது உங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமா?
எங்களை தான் தொடர்பு கொள்ளணுமே. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடக்குதுன்னா, நாங்கள் இதே ஒரு இந்த மாதிரி சொல்கிறது ப்ரைவேட் ஷோவாக தான் நடத்துகிறோம். அதனால் இவன் சினிமா டிக்கெட்டை விற்கல.
நாங்கள் இன்னும் நாங்கள் வளரவில்லை. நான் சொன்னது போல் நாங்கள் இப்போ தான் பிறந்திருக்கிறோம். நாங்கள் தவண்டு நடந்து ஓடும்போது தான் இவன் சினிமா எங்களுக்காக டிக்கெட் விற்பார்கள்.
இந்த திரைப்படத்தை நீங்கள் தமிழகத்தில் வெளியிடவில்லை என்று சொன்னீர்கள், அதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா?
தமிழகத்தில் வெளியிட நல்ல விருப்பம் இருக்குது, ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமானதில் தான் பிரச்சனை இருக்குது. தமிழகத்தில் ஒரு விஷயம் நடக்கணுமாண்டா, இப்படியான ஒரு விஷயம் நடக்கணுமாண்டா, என்னுடைய நண்பர்களோட பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்னார், உங்கள்கிட்ட டெண்டில் ஒன்று இருக்கணும், செல்வம் இருக்கணும் இல்லை செல்வாக்கு இருக்கணும், இந்த ரெண்டும் இல்லைன்னா நான் மறந்துடுங்க.
ஷன், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய இலக்கு என்னவாக இருக்கும்? நீங்கள் இப்பொழுது தான் பிறந்திருக்கிறோம், தவழ்ந்து வருகிறோம் என்று சொல்லுகிறீர்கள். ஆகவே உங்களுடைய இலக்கு என்ன?
நிச்சயமாக 100 மீட்டர்ஸ் ஓடி ஹுசைன் போல்ட்டை வெல்லுவது தான் எங்களுடைய இலட்சியம்.
ஆஹா, நீங்கள் ஹுசைன் போல்ட் என்று சொல்லுவது யாரை, தமிழகத்தையா?
அது எப்படி புரிஞ்சு கொள்ளலாமோ அப்படியே புரிஞ்சு கொள்ளட்டுக்கும். ஆனால் எங்களுடைய ஆம்பிஷன்ஸ் ஆர் வெரி ஹை. ஆனால் அது நடப்பதற்கு வந்து நிரம்ப படிகள் இருக்கின்றன.
இந்த திரைப்படத்தை ப்ரிவியூ ஷோவில் நானும் பார்த்திருந்தேன். இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு கதையோட்டத்தோடு ஒரு நகைச்சுவை காட்சிகளையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆகவே அந்த நகைச்சுவை காட்சிகள் இந்த திரைப்படத்தில் கதையோட்டத்தோடு கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள். ஆனால் இடையில் செருகினது போலவும் நகைச்சுவை காட்சிகள் செருகப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த நகைச்சுவை காட்சிகள் நீங்கள் இதில் புகுத்தியதற்கான பின்னணி காரணங்கள், அது இந்த வாரம் உங்களுடைய படத்திற்கு இது பலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுங்களேன்.
நிச்சயமா, அது ஒரு பெரிய பலமன்னு தான் நான் யோசிக்கிறேன். இதோட எவ்வளோ தூரம் ஒட்டி போனதுன்றது பார்க்குற பார்வையாளர்கள் தான் சொல்லுவேன். நானே சொல்லிட்டு இருந்தால் அது சரியாக வராது. அது நகைச்சுவை தானே, அப்போ நகைச்சுவை ஒன்றுமே பெருசாக கண்டுபிடிக்க கூடாது, கண்டுபிடிச்சா நல்லா இருக்காதுன்றதுக்காக அவங்கள இடையில அப்படியே விட்டுருக்குது. கதையோடு ஒட்டியது தான், ஒட்டியும் ஒட்டாமலும்
அவர் 80களையும் 2000 ஆண்டுகளையும் கலந்திருக்கிறார்.
அதில் நடித்த பாலசிங்கம் பிரபாரன், ஜவஹர் நானா, இந்த ரெண்டு பேரும் நல்லாவே பிரீமியர் ஷோவுக்கு பிறகு நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் ரெண்டு. ஒன்று, அந்த பாடல் அருமையாக இருக்கின்றது விஷயம். ரெண்டாவது, இந்த நகைச்சுவை நல்லா ரசிச்சாங்க.
மீண்டும் ஒரு முறை, இந்த திரைப்படத்தை பார்க்க விரும்புபவர்கள் இந்த திரைப்படத்திற்கான நுழைவுச் சீட்டுகளை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் என்ன என்பதனை சொல்லுங்கள்.
ஃபோன் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று வந்து சந்திராண்டி, அவங்க ஃபோன் நம்பர் 042-15-777-21. இல்லைன்னா என்னோட ஃபோன் நம்பருக்கு அடித்து பெற்றுக்கொள்ளலாம், 042-37-39-901.
புலம்பெயர்ந்த நாட்டில் இப்படியான முயற்சிகள் நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டும். உங்களுடைய இந்த முயற்சி வெற்றி பெற SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி செல்வி.
எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்த செல்வி, உங்களுக்கும் SBS ரேடியோவுக்கும் என உங்களது மனமார்ந்த நன்றிகள்.
அது என்றும் முன் இதயம், அந்த இரவல் இதயத்திலே தினம் இயங்கும் என் உலகம்.
தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.